நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2021 ஆண்டிற்கான தெற்கு ஆஸ்திரேலியாவின் ஆளுநர் பல் கலாச்சார விருதை பெற்றுள்ள நீலா சிவா அவர்களுடனான நேர்காணலை அடுத்ததாக கேட்கலாம். வணக்கம் நீலா.
வணக்கம் எஸ்பிஎஸ் தமிழ் நேயர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகிய உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.
முதலில் தெற்கு ஆஸ்திரேலியாவின் 2021 கவர்னர்ஸ் மல்டி கல்ச்சுரல் விருது உங்களுக்கு கிடைக்க பெற்றிருப்பதற்காக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நேர்காணலை தொடருவோம்.
மிக்க நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு.
சரி, உங்களை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், இருந்தபோதும் எமது நேயர்களுக்காக உங்களை பற்றி உங்களுடைய பின்னணி பற்றி சொல்லுங்களேன்.
நான் இலங்கை தமிழ் பின்னணியைச் சேர்ந்தவர். இலங்கையில் அந்த இறுதி போரில் சிக்கி அதன் வலிகளையும் படுக்களையும் சுமந்தவர்களில் என்னுடைய குடும்பமும் நானும் அடங்குவோம். எனக்கு 10 வயது இருக்கும் போது அந்த போர் சூழலில் எனது அப்பா காணாமல் ஆக்கப்பட்டார். அவரது அந்த வெற்றிடம் எங்களை மிகவும் பாதித்தது. அதனால் என்னுடைய அம்மா மிகவும் மனமுடைந்து போனார். அதன் பின்னர் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டோம், இனி உயிர் ஒன்றுதான் மீதம் இருக்கின்றது என்ற நிலையில் மிகுந்த சவால்கள் நிறைந்த அந்த பயணத்திற்கு பின்னர் எனக்கு 13 வயது இருக்கும் போது எனது அம்மா, தங்கச்சி மற்றும் தம்பியுடன் நான் ஆஸ்திரேலியாவில் அகதியாக தஞ்சம் கோரினேன். அந்த நேரத்தில் எனக்கு ஆங்கிலமோ அல்லது உயர்நிலை பள்ளிப்பாட அறிவோ அப்போது இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த போரின் போது 24 மணி நேரமும் எங்களுடைய வாழ்க்கை பதுங்கு குழிகளுக்குள் தான் இருந்தது. அதனால் ஏறத்தாழ நான் நினைக்கின்றேன் ஒரு 5 வருட கால பாடசாலை கல்வி எனக்கு கிடைக்கவில்லை. பின்னர் இங்கே ஆஸ்திரேலியாவில் தடுப்பு முகாம்களில் இருந்த அனுபவமும், அங்கே நானாகவே ஆங்கிலம் கற்றுக்கொண்ட அனுபவமும், அந்த புத்தக அறிவை விட அனுபவ அறிவு அப்போது எனக்கு அதிகமாகவே கிடைத்தது. பின்னர் அகதி அந்தஸ்து கிடைத்து யாருமே இல்லாமல், எந்த உதவியும் இல்லாமல் நாங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை மெருகேற்றி கொண்டோம். ஒருவாறு நான் பாடசாலையை செல்ல ஆரம்பித்தவுடன் அங்கு பிறகு இனப்பாகுபாடு, தனிமைப்படுத்தல் மற்றும் கேலி கிண்டல் செய்தல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அகதி பின்னணியை கொண்ட ஒரு பிள்ளையை எப்படி கையாள வேண்டும் அல்லது அவருக்கு எப்படி உதவ வேண்டும் என்ற அந்த போதிய பயிற்சி வந்து ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படாததால் அந்த காலத்தில் ஒரு சில ஆசிரியர்களும் தெரிந்தோ தெரியாமலே சில நேரங்களில் சற்று மனம் நோகும்படியும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனது அம்மா, தங்கச்சி மற்றும் தம்பியின் ஆதரவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து நல்ல மதிப்பெண்களை பெற்று பல்கலைக்கழகத்தில் மருத்துவ விஞ்ஞானத்தில் சிறப்பு பட்டத்தையும் பல்கலைக்கழக வேந்தர் அதாவது சான்சலரின் பாராட்டையும் பெற்றேன். இதற்கிடையில் முடிந்தவரை என்னாலான சமூக தொண்டுகளையும் செய்து வருகிறேன்.
நீங்கள் இங்கு வந்துதான் ஆங்கிலம் கற்றதாக கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உரைப்பெயர்ப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளராக மிக திறமையாக கடமையாற்றி வருகிறீர்கள். அதோடு பல சமூக அமைப்புகளில் தொண்டராகவும் இணைந்து பணியாற்றி வருவதாக சொல்லியிருந்தீர்கள். அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற இந்த விருது பற்றி நாம் பேசுவோம்.
நான் சுமார் 8 வருட காலமாக மேரியன் சல்வேஷன் ஆர்மி அதாவது விரட்சணிய சேனை, மிட் நைட் பாஸ்கெட் போல் மேரியன், ஆஸ்திரேலியன் மைக்ரன்ட் ரிசோர்ஸ் எஸ்ஏ, ஆஸ்திரேலியன் ரெஃப்யூஜி அசோசியேஷன் எஸ்ஏ, அட்லை தமிழ் பாடசாலை, இலங்கை தமிழ் சங்கம், வாகை அட்லை தமிழ் ஒலிபரப்பு சேவை, பிளிண்டஸ் மெடிக்கல் சென்டர் போன்ற பல நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகளில் தொண்டராக பணிபுரிந்து வருகிறேன். ஆனால் இவையெல்லாம் எதையும் எதிர்பார்த்து செய்யப்பட்டவை அல்ல. எனக்கும் எனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக வாழ வாழ்க்கையில் ஒரு 2வது வாய்ப்பு கொடுத்த இந்த ஆஸ்திரேலிய சமுதாயத்திற்கு என்னால் செய்யக்கூடிய ஒரு சிறு பங்களிப்பாகத்தான் நான் இதை கருதி இருக்கிறேன். அதை தவிர 8 வருடங்களாக அதாவது நான் பாடசாலை கல்வியை முடித்ததிலிருந்து என்னுடைய பல்கலைக்கழக படிப்பை ஒருபுறம் தொடர்ந்து கொண்டு அதேவேளை இந்த நாட்டி அங்கீகாரம் பெற்ற ஒரு தொழில்முறை மொழிபெயர்ப்பாளராகவும் உரைபெயர்ப்பாளராகவும் பணிபுரிந்து வருகிறேன். இந்த அனுபவம் மிகவும் சுவாரஸ்யமானது என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்தவரை 18-19 வயது அளவில் நான் இந்த வேலையில் இணைந்தேன். அப்போது அனைத்து மொழிபெயர்ப்பு சேவையை வழங்கும் நிறுவனங்களும் எனக்கு சொன்னார்கள், தாங்கள் இவ்வளவு வயது குறைந்த எவரையும் இந்த வேலையில் அமர்த்தியதே இல்லை என்று. பல எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சந்தர்ப்பங்களில் கூட எங்களுக்கு நீல மொழிபெயர்ப்பாளராக வர வேண்டும் என்று அவர்கள் குறிப்பாக கேட்டு எனது சேவையை பெறுவது என்னை மிகவும் நெகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியது வாழ்நாளில் அரிதாக கிடைக்கும் பல அனுபவங்களை எனக்கு இளம் வயதிலேயே இவையெல்லாம் தந்திருக்கின்றன. எதிர்காலத்தில் நான் மருத்துவர் ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாம் நிச்சயம் எனக்கு ஒரு சிறப்பான மருத்துவ உதவியை மக்களுக்கு வழங்க உதவும் என்று நினைக்கிறேன்.
சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க பெற்ற அந்த விருதுக்கு வருவோம். உங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ள தெற்கு ஆஸ்திரேலிய மாநில அரசின் 2021 கவர்னர்ஸ் மல்டிகல்ச்சுரல் விருது. இந்த விருது குறித்த அறிவிப்பு வந்தபோது உங்களின் மனநிலை எப்படி இருந்தது, பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
இந்த சவுத் ஆஸ்திரேலியன் கவர்னர்ஸ் மல்டிகல்ச்சுரல் அவார்டு, அதாவது தெற்கு ஆஸ்திரேலிய ஆளுநரின் கல் கலாச்சார விருதானது, தெற்கு ஆஸ்திரேலிய சமூகத்தின் பன்முக கலாச்சாரம், சமூக நல்லிணக்கம் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையிலான அந்த புரிதலை மேம்படுத்தும் ஒரு இளையவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த மதிப்பிற்குரிய விருதை தென் ஆஸ்திரேலியாவில் முதல் தமிழராக பெற்றுக்கொண்டது எனக்கு ஒரு ஆச்சரியமும் இந்த அதிர்ச்சியும் அளிக்கும் விடயம்தான். இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டதும் நான் அப்படி என்ன செய்து விட்டேன், இந்த சமூகத்திற்கு நான் செய்ய வேண்டிய பணி இன்னும் இருக்கிறது என்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றியது. இவ்வாறான ஒரு அரங்கில் தென் ஆஸ்திரேலிய தமிழ் சமுதாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது எனக்கு ஒரு பெருமையான விடயமாக இருந்தது. ஏனென்றால் இன்னும் பல திறமையான நபர்கள் எங்களுடைய அந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இவ்வாறு வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதேவேளை இந்த விருதிற்கு என்னை பரிந்துரை செய்த மற்றும் இந்த விருதின் மூலம் எனக்கு இன்னும் ஊக்கம் அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை போன்ற பல இளையோர் இன்னும் இந்த சமூக சேவையில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுவதற்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
பல பேர் இந்த விருதிற்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்த போதும் நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என்று நினைக்கிறீர்கள்?
நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்ற கேள்விக்கு நான் பதிலளிப்பது தற்பெருமை பேசுவது போல தென்படக்கூடும். அதை நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆனால் இதுவரைக்குமான என்னுடைய பயணம் சற்று விசித்திரமானது மற்றும் சவால்கள் நிறைந்தது. என்னை பொறுத்தவரை சமுதாயமானது எப்போதும் வெற்றிகரமான சரிதைகளைத்தான் விரும்பும், சக்சஸ் ஸ்டோரிஸைத்தான் கொண்டாடும். அதன் பின்னிருக்கும் கஷ்டங்களும் வலிகளும் அவ்வளவிற்கு புலப்படுவதில்லை. நான் நினைக்கிறேன், துன்பங்களை கண்டு துவண்டு போய் சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருந்திருந்தால் என்னால் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன். அதனால் இந்த விருது இதுவரைக்குமான எனது பயணத்திற்கும் எனக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்குமானதாகவே தான் நான் கருதுகிறேன்.
உங்களின் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் பல சவால்களை கடந்து வந்துள்ளதாக கூறினீர்கள், சிலவற்றை எங்களோடு பகிர்ந்தும் கொண்டீர்கள். இவை உங்களுக்கு எதை கற்பித்திருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
ஒன்றா இரண்டா சவால்கள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமாக என்று அந்த பாடல் வரிதான் ஞாபகம் வருகிறது. எல்லோருக்கும் வாழ்க்கை பல சவால்களும் பிரச்சனைகளும் நிச்சயம் இருக்கின்றன. என்னுடையதுதான் பெரிய கஷ்டம் என்று ஒரு போதும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நான் சோர்வடையும் போதோ அல்லது வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று லைக் மன அழுத்தம் அடையும் போதோ எப்போதும் எனக்கு நானே ஞாபகப்படுத்துவது என்னவென்றால், என்னை விடவும் மோசமான நிலையில் வாழும் மக்கள் உலகின் பல மூலைகளிலும் இருக்கிறார்கள். ஒரு போரின் மத்தியிலிருந்தும் ஒரு மயிரிலையில் உயிர் தப்பி நான் இப்போதும் உயிரோடு இருக்கிறேன் என்றால் இந்த உலகத்திற்கு நான் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது, நான் போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை தான். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணமும் வேறுபட்டது, அதனால் அது கற்பிக்கும் பாடமும் மாறுபட்டதாகவே தான் இருக்கும். எந்த வேளையிலும் தளர்ந்து போகாமல் சோகத்திலிருந்து மீண்டு வந்து மீண்டும் முயற்சித்தால் எங்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதை நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கிய பாடமாக நினைக்கிறேன்.
நீங்கள் ஒரு பெண் என்பதனால் கூடுதல் சவாலை எதிர்கொண்டதாக பார்க்கிறீர்களா?
ஆம், எங்களுடைய சமுதாயத்தில் ஆண் பெண்ணுக்கு இடையிலான ஒரு இடைவெளி இருப்பதை நாங்கள் பல விடயங்களில் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இப்போது வரும் காலநிலையில் அது சற்று மாற்றமடைந்து வந்தாலும் கூட அந்த இடைவெளி என்பது நாங்கள் மறக்க முடியாத ஒன்றுதான். அந்த வகையில் குறிப்பாக நாங்கள் இங்கு வந்த கால பகுதியில் ஆரம்பத்தில் நாங்கள் நிறைய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்த வேளையில் அதை நான் மிகவும் உணர்ந்திருக்கின்றேன். எந்த ஆண் துணையும் இல்லாமல் எந்த கால பொழுதிலும் எந்த நேரத்திலும் இரவா பகலா எல்லா நேரத்திலும் ஒரு ஆணுக்கு நிகராக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. அதாவது ஒரு பாரமான பொருளை தூக்குவதிலிருந்து ஒரு இரவு நேரத்தில் வெளியே சென்று வேலை பார்ப்பதிலிருந்து அனைத்தையும் துணிவுடன் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது அனைத்திற்கும். அதில் நிறைய சவால்கள் நிச்சயமாக இருந்தன. உதாரணத்திற்கு நான் மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்யும் போது சில கொலை விசாரணைகளின் போது எல்லாம் அங்கு வேலை பார்க்கும் அனைவருமே ஆண்களாக இருப்பார்கள். இரவு 12-1 மணி அளவில், அதிகாலை 1 மணி அளவில் அவர்களுடன் இணைந்து நான் அங்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அது சற்று ஒரு சங்கடமான சூழ்நிலை என்று சொல்லலாம். ஆரம்பத்தில் எனக்கு அது புதிதாக இருந்தது, சற்று பயம் விளைவிக்கக்கூடியதாகவும் இருந்தது என்று சொல்லலாம். அது தவிர எங்களுடைய சமூகத்தில் ஒரு பிம்பம் இருக்கின்றது. பெண்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீடு வந்துவிட வேண்டும், குறிப்பிட்ட வேலைகளைத்தான் செய்ய வேண்டும் என்ற பிம்பம் இருக்கின்றது. அதன் மத்தியில் நான் அதற்கு முகம் கொடுத்து இவ்வாறான வேலைகளை செய்து ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு குடும்பத்தை பார்த்து கொள்வது என்பது மிகவும் சவாலாக இருந்திருக்கின்றது. ஆனால் அனைத்திற்கும் முன்மாதிரியாக என்னுடைய அம்மா, எனது அப்பாவின் சம்பவத்திற்கு பிறகு அவர் எப்படி வாழ்க்கையை கையாண்டார், விடயங்களுக்கு முகம் கொடுத்தார் என்பதெல்லாம் எனக்கு ஒரு பாடமாக இருந்தது.
உங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ள இந்த விருது உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்திருப்பதாக பார்க்கிறீர்களா?
நிச்சயமாக, புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் சார்பிலும் சரி, இந்த நாட்டில் வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினரின் சார்பிலும் சரி, இந்த விருது எனக்கு அதிகமான பொறுப்புணர்வை தான் கொடுத்திருக்கின்றது. நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சரியானதாகவும் வளர்ந்து வரும் தலைமுறையினருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளையும் எனக்குள்ளது உருவாக்குகின்றது. காலத்தின் ஓட்டத்தில் எனது சூழ்நிலை எவ்வாறு வேண்டும் என்றாலும் மாறலாம், ஆனால் மருத்துவராகும் எனது கனவை நனவாக்குவதும் என்னுடைய சமுதாயத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னால் முடிந்தவரை ஒரு பக்கபலமாக இருப்பதும் தான் என்னுடைய பிரதான இலட்சியங்களாக இருக்கின்றன. அதனால் இந்த விருது வந்து இன்னும் என்னை சமூக பணியில் ஆழ்த்துவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
நிச்சயமாக உங்களுக்கென்று ஒரு குறிக்கோள், எதிர்கால திட்டம் வைத்திருப்பீர்கள், அதை பகிர்ந்து கொள்ள முடியுமா?
நான் எதையும் அவ்வளவாக திட்டமிடுவதில்லை, ஏனென்றால் நிறைய விடயங்கள் எனது வாழ்க்கையில் எதிர்பார்க்காமல் தான் இடம்பெற்றிருக்கின்றன. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்கொள்ளும் சூழ்நிலை கேட்ப என்னை வடிவமைத்துக் கொள்வது தான் முக்கியம். அதனால் எதிர்காலம் எனக்காக எதை தன்னுள் வைத்திருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது நான் மருத்துவராவதும், மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுடன் வேலை பார்ப்பதும், இந்த சமூகத்திற்கு என்னால் முடிந்த சேவையை செய்வதும் தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கின்றது.
புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவை தனது இருப்பிடமாக ஆக்கிக்கொள்ள போராடி வரும் இளைஞர்களாக இருக்கட்டும், அல்லது குடியேறிகள், புலம்பெயர்ந்து இங்கு வந்தவர்கள், அவர்களுக்கு உங்களின் அறிவுரை என்ன?
அறிவுரை சொல்லும் அளவுக்கு எனக்கு வயது போதாது. ஆனால் இதுவரைக்குமான என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், ஆங்கிலத்தையும் ஆஸ்திரேலிய கலாச்சாரத்தையும் அரவணைத்துக் கொள்ளும் அதே வேளை உங்கள் தாய்மொழியையும் முகவரியையும் மறந்து விடாதீர்கள். தொடர்ந்தும் தமிழ் மொழியில் உங்கள் பிள்ளைகளுடன் உரையாடுவதும் கூட நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சமூக பங்களிப்பு தான். தமிழ் மட்டுமல்ல, நான் சொல்வது எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் அதில் இருக்கும் நல்ல விடயங்களை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். தள்ளின கலாச்சாரத்தையும் விட என்னை பொறுத்தவரை கலாச்சாரங்களுக்கு இடையிலான அந்த புரிந்துணர்வு தான் அதிகமாக தேவை. அப்படி இருக்கும் சமுதாயம் தான் ஆரோக்கியமானதாக இருக்கும். உங்களுக்கான அடையாளத்தையும் இடத்தையும் நீங்கள் தான் புரிந்துணர்வான முறையில் உருவாக்க வேண்டும். யாரும் வந்து உங்களிடம் இதுதான் உங்களுக்குரிய இடம், இது உங்களுக்கான அங்கீகாரம் என்று தரப்போவதில்லை. அதற்கான கடின உழைப்பை நாங்கள் போட்டு ஆக வேண்டும். இதைத்தான் இதுவரைக்குமான என்னுடைய அனுபவம் எனக்கு உணர்த்தி இருக்கின்றது.
மீண்டும் உங்களுக்கு தெற்கு ஆஸ்திரேலியாவின் 2021 ஆளுநர் பல் கலாச்சார விருது கிடைக்க பெற்றதற்கு எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய குறிக்கோள், லட்சியம், கனவு அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி என்னை நேர்காணல் செய்ததற்கும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.